ஓபுலோசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 எஃப்எம் அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 மணி முதல் வான் அலைகளினூடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழ் ஓசையை செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று செப்டம்பர் 21 சனிக்கிழமை 2024 என்றும் வளமை போன்று எமது நிகழ்ச்சியிலே முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதிப்பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் அடக்கமுடைமை என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்ப. காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் உங்கில்லை உயிர்க்கு. காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் உங்கில்லை உயிர்க்கு. இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். அடக்கத்தை உறுதி பொருளாக கொண்டு போட்டி காக்க வேண்டும். அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிர்களுக்கு இல்லை. மிக்க உறுதியுடன் காக்கப்பட வேண்டியது அடக்கமாகும் என மு வரதராசன் விளக்கம் தந்திருக்கின்றார். வாழ்வில் எந்தளவு உயர்நிலைக்கு சென்றாலும் பணிவுடன் இருத்தல் வேண்டும். அத்தகைய பணிவு சிறந்த செல்வமாக கருதப்படும். காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கில்லை உயிர்க்கு. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெறுவது ஒரு விருப்பத் தெரிவு பாடல். நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தின் நீண்டகால உறுப்பினர்களான திருவாளர் மகாதேவா, அவர்தம் பாரியார் லலிதா மகாதேவா அவர்களின் விருப்பமாக அமைகின்ற சிறப்பு பாடல் இப்போது நிகழ்ச்சியில்.
அருகில் வராததேனோ, அமுதே பொழியும் நிலவே நீ அருகில் வராததேனோ, அருகில் வராததேனோ, அமுதே பொழியும் நிலவே நீ அருகில்
இதயம் மேவிய காதலினாலே ஏங்கிடும்
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம் வருவது சிறப்பு கண்ணோட்டம். தென்னிந்திய தமிழ் திரைப்பட துறையிலே கோலோச்சிய மற்றும் ஒரு சிறந்த ஆளுமை நடிகை பானுமதி அவருடைய பிறந்த தினம் கடந்த செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி. அந்த வகையிலே அவர் தொடர்பான பல்வேறு நினைவலைகளோடு நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பு அருள்தாசன் அவர்கள்.
நடிகை மட்டுமன்றி இயக்குனர், பாடகி, இசை அமைப்பாளர், தயாரிப்பாளர், எழுத்தாளர் என பல பரிமாணங்களுடன் புகழ் பெற்றவர்தான் பானுமதி அவர்கள். தமிழ் திரையுலகில் அப்படியொரு சகல கலாவல்லியாக அஷ்டாவதனி என்று சொல்லப்படுகிற 8 விஷயங்களையும் அனாயசமாக செய்து அசத்தியவர் நடிகை பானுமதி. பூர்வீகம் ஆந்திர மாநிலம், சிறு வயதிலேயே பாடுவதில் திறமையானவர் என்று பெயரெடுத்தவர். முறைப்படி கர்நாடக சங்கீதம் கற்றுக்கொண்டார். முதல் பட வாய்ப்பு கிடைத்தது. அந்த படத்தில் நடித்ததுடன் பாடவும் செய்தார் பானுமதி. தெலுங்கில் வரிசையாக பல படங்கள் வந்து கொண்டே இருந்தன. அப்போதெல்லாம் தென்னிந்திய மொழி படங்கள் சென்னையில் தான் படமாக்கப்பட்டு வந்தன. 1943 கிருஷ்ண பிரமோ என்னும் தெலுங்கு படப்பிடிப்புக்காக சென்னைக்கு வந்தார் பானுமதி. உதவி இயக்குநராக பணியாற்றி கொண்டிருந்த P.S. ராமகிருஷ்ணா ராவை சந்தித்தார். இருவரும் பேசிக்கொண்டார்கள். சினிமா குறித்தும் தங்களின் விருப்பங்கள் குறித்தும் எதிர்காலம் குறித்தும் பேசினார்கள். அந்த பேச்சில் அன்பு படர்ந்திருந்தது. அந்த அன்பு காதலாக உருவெடுத்தது. வீட்டில் எழுந்த கடும் எதிர்ப்பையும் மீறி இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்துக்கு பின்னர் சினிமாவில் இருந்து ஒதுங்கி இருந்த பானுமதி சிறிது கால இடைவெளிக்கு பின்னர் ஸ்வர்க்க சீமா என்னும் படத்தில் நடித்தார். அந்த படம் அடைந்த பிரம்மாண்டமான வெற்றியால் பானுமதி என்னும் திறமையான நடிகை திரையுலகுக்கு மீண்டும் கிடைத்தார். வாய்ப்புகள் வந்து கொண்டே இருந்தன. எதையும் தவிர்க்கவே முடியவில்லை. கணவனும் மனைவியும் பேசி தொடர்ந்து நடிப்பதென முடிவெடுத்தார்கள். தெலுங்கை போலவே தமிழிலும் அவரின் படங்களுக்கு வரவேற்பு கிடைத்தது. அவரது நடையும் உச்சரிப்பும் அலட்சியம் கலந்த பார்வையும் புது மாதிரியாக இருந்தது. தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகர்கள் என அறியப்பட்ட P.U. சின்னப்பா, தியாகராஜக பகோதர் முதலாருடன் நடித்தார். 1947 கணவனும் மனைவியும் சேர்ந்து படம் தயாரித்தார்கள். ரத்னமாலா என்னும் அந்த படம் தெலுங்கிலும் தமிழிலும் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. 1952 பரணி ஸ்டுடியோவை உருவாக்கினார்கள். ஒரு பக்கம் நடிப்பு, இன்னொரு பக்கம் தயாரிப்பு, மற்றொரு பக்கம் ஸ்டுடியோ பராமரிப்பு என மும்முரமாக இருந்தார்கள் பானுமதியும் ராமகிருஷ்ணாவும். அந்த கால அபூர்வ சகோதரர்கள் நல்ல தம்பி, ரத்னகுமார் என தமிழில் வரிசையாக படங்கள் வந்து பானுமதியின் அசாத்தியமான நடிப்பை சொல்லிக்காட்டின. அடுத்த கட்டமாக சண்டிராணி படத்தை தானே தயாரித்து நடித்து இயக்கினார் பானுமதி. இந்த படம் தமிழ், தெலுங்கு, இந்தி என மும்மொழிகளிலும் வந்து வெற்றி பெற்றது. எந்த துறைக்குள் நுழைந்தாலும் அதில் முழுமையாக அறிந்து செயலாற்றுகின்ற ஜோடி என்று பானுமதியையும் ராமகிருஷ்ணாவையும் தமிழ் தெலுங்கு திரையுலகம் கொண்டாடியது. மக்கள் திலகம் MGR-க்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த மலைக்கள்ளன் படத்தில் பானுமதியின் நடிப்புக்கு அட்டகாசமான வரவேற்பு கிடைத்தது. அதேபோல தமிழின் முதல் கேவா கலர் என சொல்லப்படுகின்ற அலிபாபமும் 40 திடர்களும் படத்தில் பானுமதி நடித்து அசத்தியிருந்தார். அழகான பெண்ணுதான், அதற்கேற்ற கண்ணுதான் என்ற பாடலும், மாசில்லா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே போன்ற பாடலும் இவரின் ஆட்டமும் தனித்துவமும் பெற்றன. MGR தன் நாடோடி மன்னன் படத்தில் அவரை ஒரு நாயகி ஆக்கினார். ரங்கூன் ராதா, மக்களை பெற்ற மகாராசி, கள்வனின் காதலி, அம்பிகாவதி என பல படங்களில் சிவாஜி கணேசுரன் இணைந்து நடித்தார். அம்பிகாவதி படத்தில் இடம்பெற்ற கண்ணிலே இருப்பதென்ன கண்ணியிலமானே, காவியமோ ஓவியமோ கண்ணியிலமானே என்ற பாடல் அவரது குரலில் பிரசித்தம் பெற்றது. பல்வரிசை முல்லை என்றால் கன்னியிலமானே, பாடும் மண்டாய் நான் வரவா கன்னியிலமானே, பானுமதி மாறி வரும் பானகத்து மீனே, பார்க்க உன்னை தேடுதடி கன்னியிலமானே.
நிகழ்ச்சியிலே இடம்பெறுவது காலம் சென்ற நடிகை பானுமதி அவர்களுடைய திரைப்படத்திலே அவர் பாடிய சிறப்பு பாடல் ஒன்று நேர்களுக்காக இப்போது. நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெறுவது சிறப்பு நிகழ்ச்சி இலக்கிய சாரல். இவ்வாரம் அக 400 பாடலின் 11வது பாடலையும் அது தொடர்பான விளக்க உரைகளையும் நிகழ்ச்சியின் ஊடாக தருவதற்கு நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் முனைவர் திரு இலக்குவன் சொக்கலிங்கம் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் அகநானூறு பாடல்களில் தொகுப்பிலிருந்து ஒவ்வொரு பாடலாக ஒவ்வொரு வாரமும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் 11வது பாடலாக இருக்கும் கை கவர் முயக்கம் என்ற தலைப்பில் எழுதிய அந்த பாடலை கேட்க இருக்கிறோம். அந்த பாடலை பாடியவர் ஔவையார். இதன் திணையை பாருங்களேன், பாலை. பாலை என்றால் நமக்கு தெரியும், மணலும் மணல் சார்ந்த இடமும். இதன் துறை தலைமகன் பொருள் வயிற் பிரித்த விடுத்து ஆற்றாலாய தலைமகள் வேறுபாடு கண்டு ஆற்றாலாய தோழிக்கு தலைமகள் ஆற்றுவல் என்பது படச் சொல்லியது என்று இதன் தலைப்பை அழகாக கூறியிருக்கிறார் இதன் புலவர் ஔவையார். அவன் பிரிந்தான், பிரிவு துயரால் அவள் நலிந்தாள். அது கண்டு அவளுடைய தோழி மிகவும் வருத்தம் உடையவளாயினால் தோழிக்கு தான் அவன் வரும் வரை ஆற்றியிருப்பதாக கூறி தலைவி அவள் வருத்தத்தை போக்க முயலுகிறாள். துயருற்று வரினும் அவருக்கு அன்புடையார் அதிகமாக வருந்துவர் என்னும் உலகியல் உண்மையும் இதனால் உணரப்படும் என்று நமக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. பாடலை பார்ப்போமா? இது 15 அடிகளில் எழுதப்பட்ட பாடல் என்று நாம் அறிய வேண்டும். வானம் ஊர்ந்த வயம்கொழி மண்டிலம் நெருப்பென சிவந்த உருப்பவி ரங்கட்டு இலையில மலர்ந்த முகையில் இளவும் களிக்குள் ஆயும் மலிவு தொகுப்பு எடுத்த அஞ்சுடர் நெடுங்கொடி பொற்ப தோன்றி கயந்துகள் ஆகிய பயம் தபுகானம் எம்முடு கழிந்தனர் ஆயின் கம்மென வம்பு விரி தன்ன பொங்குமணர் கான் யாற்று படுசனை தாழ்ந்த பயிலினர் ஏக்கர் மெய் புகுவு அன்ன கைகவர் முயக்கம் அவரும் பெருகுவர் மண்ணே நயவர நீர்வார் நிகர்மலக் கடுப்ப ஓ மறந்து அருகுளம் நிறைக்குன போல அல்களும் அழுதல் மேவலம் வாகி பழி தீர்க்கண்ணும் படுகுவம் அண்ணே என்று இந்த பாடல் முடிகிறது. அதாவது வானத்திலே ஊர்ந்து செல்லுகின்ற தன்மையது விளங்கும் ஒளியினையுடைய ஞாயிற்று மண்டிலம் அது தீயென சிவந்தது அதனுடைய வெம்மையால் எரிக்கப்பட்டு விளங்குவது அழகிய காடு அதனிடத்தே இலையற்று போயினவைகளாக மலர்ந்துள்ளன அரும்பு இல்லாத இளவும் பூக்கள் இளவும் அங்கனம் மலர்ந்திருக்கின்ற தன்மை ஆரவாரத்தை கொண்ட மகளிர் கூட்டம் மகிழ்வுடன் கூடி எடுத்த அழகிய கார்த்திகை விளக்கீடு விழாவின் நெடிய விளக்கு ஒழுங்கு போல தோன்றும். அத்தகைய காட்டிலே குளங்கள் நீரற்று போய் புழுதிப்பட்டு தோன்றும். அவ்வாறு வளம் தப்பிய காடு அது. அதனிடத்து நம்மையும் உடன் கொண்டவராக நம் தலைவர் சென்றனர் என்றால் மார்பு கச்சினை விரித்து வைத்தார் போல மணல் மேடுகள் எழும்பியுள்ள காற்றாற்றினது மிக்க பூங்கொத்துக்களையுடைய மரக்கிளைகள் தாழ்வாக விளங்குகின்றதொரு மணல் மேட்டிலே உடல்கள் ஒன்றுடன் ஒன்று உட்புகுந்து விட்டார் போன்று விரும்பும் முயக்கத்தினை அன்பு தோன்ற அவரும் எம்முடன் கூடி அடைவர். குற்றமற்ற எமது கண்களும் நீர் சோறும் ஒளி பொருந்திய நீர் கோளை மலரினைப் போல ஒழிவே இல்லாமல் நீரற்று வறண்ட குளத்தினையும் பெருக்கி விடுவன போல நாளும் நீர் சொரிந்து அழுதலை பொருந்தாவாகும் யான் துயிலவும் பெறுவேன் என்று மிக அழகாக இதன் கருத்தை சொல்லி இந்த பாடலை முடித்திருக்கிறார். ஆக இவர்கள் பயணித்த விதம் இவர்கள் வாழ்க்கையை எப்படி எடுத்துக்கொண்டார்கள் என்ற நிலை இதையெல்லாம் இயற்கையோடு அவர்கள் கடந்து போகும் பொழுது இதன் பொருளும் இதனுடைய நயமும் இதனுடைய அர்த்தமும் நமக்கு அதிகமாக புலப்படுகிறது இல்லையா. அடுத்த வாரம் 12வது பாடலை காண்போமா? அதுவரை உங்களுக்கு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது தங்கள் நண்பன் இலக்குவன் சொக்கலிங்கம். நன்றி நண்பர்களே.
நிகழ்ச்சியிலேயே தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய செப்டம்பர் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் வருகின்ற செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 138 எலஸ்லி மெயின் ஹைவேயில் அமைந்திருக்கின்ற போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய செப்டம்பர் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் வருகின்ற செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 138 எலஸ்லி மெயின் ஹைவேயில் அமைந்திருக்கின்ற எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. திருவாளர் ஜோஷ் அருளானந்தத்தின் மண்ணும் மனிதர்களும் சிறுகதை தொகுப்பு வெளியீட்டு விழா வருகின்ற ஐப்பசி மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை, அதாவது 12 அக்டோபர் 2024 மாலை 3 மணி தொடக்க, தலைமை திரு ஷன் மாஸ்டர், புத்தக ஆய்வாளர்கள் திருவாளர் லீனப்பு அருள்தாசன், திருவாளர் ரமேஷ் செல்வகுமார், திருமதி பிரியா ஸ்ரீதரன், திரு மணிநிலவன் அறிவுக்கரசு, திரு இலக்குவன் சொக்கலிங்கம், திருமதி தமிழினி பாமதேவன், திருமதி வித்யா நந்தகுமார், திரு பிரேம்குமார் கந்தசாமி, இவர்கள் அனைவரும் சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார்கள். வருகின்ற அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி இலக்கம் 546 மவுண்ட் ஆல்பர்ட் ரோட், த்ரீ கிங்ஸ், ஓக்லண்டில் அமைந்திருக்கின்ற பிக்லிங் சென்டர், பிக்லிங் கன்வென்ஷன் சென்டர், மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இப்புத்தக வெளியீட்டு விழா இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் அன்பர்களையும் ஆழ்வர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள். எமது தாய்நாடாகிய இலங்கை திருநாட்டினுடைய ஜனாதிபதி தேர்தல் இன்று சனிக்கிழமை 21 செப்டம்பர் மாதம் இடம்பெற இருக்கின்றது. இந்த வகையிலே ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார கூட்டங்கள் கடந்த 18 செப்டம்பர் மாதம் நள்ளிரவு 12 நிறைவடைந்திருக்கின்றது. எனவே மௌன காலத்தில் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களது ஆதரவாளர்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் சட்டத்துக்கு முரணாக செயற்படுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். இந்த வகையிலே ஒவ்வொரு தலைவர்களுக்கும் என்னுடைய இறுதி பிரச்சார கூட்டங்கள் சிறப்பான முறையிலே நடைபெற்று முடிந்திருக்கின்றது. பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களில் ரணில் விக்ரமசங்க, சஜித் பிரேமதாச, அனுர குமார திசாநாயக்க, நமல் ராஜபக்ச, திலித் ஜே வீர, நுவன் போககே ஆகியோர் தலைநகர் கொழும்பிலே கடந்த 18 தேர்தல் பிரச்சார கூட்டங்களை இறுதியாக நடத்தியிருக்கின்றனர். இதனால் கொழும்பு நகரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு போக்குவரத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. ரணில் விக்ரமசிங்காவினுடைய தேர்தல் பிரச்சார கூட்டம், சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்காவின் இறுதி பிரச்சார கூட்டம் கிரன்பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பலாமர சந்தையில் இடம்பெற்றிருக்கின்றது. சஜித் அவர்களுடைய இறுதி கூட்டம், ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவின் இறுதி கூட்டம் மருதானை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பஞ்சகாவத்தை வீதி டவர் மண்டபத்துக்கு முன்பாக நடைபெற்றிருக்கின்றது. அனுர திசாநாயக்கனுடைய இறுதி கூட்டம் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்காவின் இறுதி பிரச்சார கூட்டம் மிரிகான போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நுகையகுட ஆனந்த சமரக்கோன் மைதானத்தில் இடம்பெற்று முடிவடைந்திருக்கின்றது. இந்த வகையிலே இன்றைய தினம் வாக்கெடுப்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பான முறையிலே நிறைவடைய இருக்கின்றன. இந்த வகையிலே பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கை திருநாட்டினுடைய தேர்தல் முடிவுகள் பெரும்பாலும் நாளை மறுதினம் வெளிவர இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் நேர்களே. நிகழ்ச்சியிலே தொடர்வது இலங்கை அரசியலிலே நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் இறுதிக்கட்ட நிகழ்வுகள் தொடர்பிலே இலங்கையில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் திரு லோஷன் அவர்களுடைய சில கருத்துக்களை நிகழ்ச்சியிலே இணைத்திருக்கின்றோம், கேட்டு பாருங்கள்.
அஞ்சல் நிலையத்துக்கு சென்று உங்களது வாக்காளர் அட்டைகளை உறுதிப்படுத்திக் கொள்வது, அடையாள அட்டைகள், கடவுச் சீட்டுகள் போன்றவற்றை காட்டி நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இப்போது நிலையான செய்திகளுக்கு வருவோம். வந்து பிரசார கூட்டங்கள் இடம்பெற்றது. அந்த பிரசார கூட்டங்களில் முக்கியமாக பேருவலையில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் இறுதி பிரசார கூட்டமும், நுகையோடையில் இடம்பெற்ற அருள்குமார் திசாநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் பிரசார கூட்டமும் அதிகமான கவனத்தை ஈர்த்திருந்தன. அதிகமான நான் நேரத்தை பார்த்துக் கொண்டேன், காரணம் இந்த நேரத்துக்கு பிறகு இந்த தேர்தல் பிரசாரங்கள் பற்றி பேச முடியாது. இப்போது 11:51, எனவே அந்த நேரம் என்பது முக்கியமானது என்ற காரணத்தை அதையும் அவதானித்துக் கொண்டேன். எனவே அந்த பிரசார கூட்டங்கள் அலைமோதி இருந்தன, இக்கச்சக்கமான மக்கள். இந்த பிரசார கூட்டங்கள் இடம்பெறுவதற்கு முதல் தேசிய பாதுகாப்பு மையத்தினால் அரசாங்கத்துக்கு ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட ஒரு அறிக்கையில் ஒரு சில விடயங்கள் சொல்லப்பட்டதாக வெளியே தகவல்கள் கசிந்திருக்கின்றன. நேரடி போட்டியாளர்களாக இப்பொழுது அதிகமான முன்னிலையில் உள்ள இரண்டு பேராக அனுர்குமார் திசாநாயக்கவும் சஜித் பிரேமதாசவும் கருதப்படுகின்றனர். ரணில் விக்ரமசிங்க சற்று பின்தங்கி இருக்கிறார் கடந்த 2 என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. குறிப்பாக அதிகமாக வாக்குகளை பெற்றுக் கொடுக்கின்ற முயற்சிகளில் வடக்கு கிழக்கில் ஐக்கிய மக்கள் சக்தி இறுதி நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக அதில் வெற்றி பெற்றிருப்பதாகவும், ஆனால் இளைஞர்கள் மத்தியில் தேசிய மக்கள் சக்திக்கும் அதிகமான ஆதரவு இருப்பதாக கருதப்படுகிறது. தெற்கு பகுதி சிங்கள மக்கள் மத்தியில் முன்பு எவ்வாறு மொட்டு கட்சிக்கான ஆதரவு இருந்ததோ அது அப்படியே மாறியிருக்கிறது. இன்று நான் குழுமிலே அவதானித்த இன்னொரு விடயம், வெளிநாடுகளிடம் ஏராளமானோர் ஒரு இளம் ஊதா அதுபோல இளஞ்சிவப்படுற சட்டைகளில் வந்து தேசிய மக்கள் சக்திக்காக பிரசாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆங்கிலத்தில், தெளிவான ஆங்கிலத்தில், அதுபோல நுண்ணாக்கு சிங்களத்திலே, தமிழிலும் கூட இந்த பிரசாரங்களை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அதிகமானோர் சிங்களவர்கள். கூடுதலாக நான் பேசி பார்த்தவர்களில் அதிகமானோர் ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள், குறிப்பாக இத்தாலி போன்ற நாடுகள் வந்து அதிகமான சிங்களவர்கள் வந்திருக்கிறார்கள். அது எனக்கு இந்த பொதுஜன பெருமனவிலே கோட்டாபய ராஜபக்சே 2019 போட்டியிட்டு ஒரு அளவு கடந்த அபரிதமான ஆதரவு அலை கொண்டு வீசியதை அதே போன்ற ஒரு விடயம் வந்து இருக்கும். எனவே இந்த இடத்திலேயே ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தரப்பான விடயங்கள் இங்கே கருதும் போது அவருக்கு ஒரு மேல்மட்ட ஆதரவும், படித்தோர் மத்தியில் இருக்கிற ஆதரவும், அதுபோல பரம்பரை பரம்பரையாக ஐக்கிய தேசிய கட்சிக்கு வழங்கிய அந்த மக்களது ஆதரவும் அவருக்கு இருப்பதாக சொல்லப்படுது. சின்னம் மாறியது சில விடங்களில் முதிர்ந்தவர்கள் மத்தியிலும் கிராமத்தவர்கள் மத்தியிலும் ஒரு குழப்பத்தை கொண்டு வருமோ தெரியாது. இந்த இடத்துல தான் சில நாடுகளின் அழுத்தங்கள் சில பேருக்கு பின்னால் இருப்பதை பற்றி கடந்த சில வாரங்களுக்கு முதல் சொல்லியிருக்கோம். இந்தியா சஜித் பிரேமதாசனுக்கு தன்னுடைய மறைமுகமான ஆதரவை வழங்கி இருப்பதாக கருதப்படுகிறது. அதுபோல அனுபகுமார் திசாநாயக்கமுக்கு எதிரானவர்கள் அவருக்கு சீனாவின் ஆதரவு தனியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இடதுசாரி இயக்கங்கள் அதுபோல சீனாவின் ஆதரவு அனுபகுமார் திசாநாயக்கமுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. வேளையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு மேலத்தைய நாடுகள் குறிப்பாக அமெரிக்காவின் ஆதரவு இருப்பதாக ஒரு கருத்து வந்து நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அண்மையில் ஐக்கிய அமெரிக்காவின் இலங்கைக்கான தூதுவர் ஜூலி சாங் குறிப்பிட்டிருந்தார், மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற ஜனாதிபதி யாராக இருந்தாலும் அவரோடு சேர்ந்து பயணிக்க தாங்கள் தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தது. மிக முக்கியமான ஒரு செய்தி மக்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு செய்தியாக இங்கே இதுவேளையிலே இன்று நான் உங்களுக்கு வழங்கியிருக்கின்ற பல்வேறு உரையாடல்கள் பிறவூரின் உரையாடல்களில் தேசிய மக்கள் சக்தியின் பிறவூரான யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிடுகிறார், தாங்கள் 50% வாக்குகளுக்கு முன், அதாவது இரண்டாவது எண்ணிக்கை வாக்குகள் எண்ணப்பட முதலே தாங்கள் 50+1 தாங்கள் வென்று விடுவோம் என்று சொல்லி அம்பிக்கை தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக பேசிய ஜீவன் தொண்டமானம் டக்ளஸ் தேவானந்தாவும் எப்படியும் ஜனாதிபதி வெற்றி பெறுவார், அது இரண்டாம் எண்ணிக்கை மூன்றாம் எண்ணிக்கை கணக்கை பற்றி அவர்கள் குறிப்பிடவில்லை, வெற்றி பெறுவார். சஜித் பிரேமதாசனுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தவரான மனோ கணேசன் குறிப்பிட்டார், சஜித் பிரேமதாசனுக்கு வெற்றி கொடுத்து எப்படியும் அவர் தான் வெல்ல போனார். எனவே இந்த 50+ என்று சொல்லப்படுகின்ற நேரடி வாக்குகள் மூலமாக வெல்லக்கூடிய ஒரு மன உறுதியும் ஒரு திடமும் சிங்கள மக்கள் மத்தியில் அதிகமாக வேரூண்டி இருப்பதன் காரணமாக அனுபகுமார் திசாநாயக்கம் வைக்கிருப்பதாக சொல்லப்படுகிறது. வேளையில் இரண்டாம் சுற்று வாக்கெண்ணிக்கைக்கு சென்றால்
நிகழ்ச்சியிலே தொடர்வது நடிகை பானுமதியினுடைய சிறப்பான நடிப்பிலே வெளிவந்த திரைப்பட பாடல் ஒன்று நிகழ்ச்சியிலே தொடர்கின்றது. நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளின் ஊடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
இங்கு நாம் இன்பவா